ஸ்ரீகுருப்போ நமஹ. ஏவம் பதே லக்ஷணா இதி பக்ஷே சமாஹிதம் கேசித்து அத்த வாக்கே லக்ஷணா மாஹு ந பதே. இது ஆரம்பிக்கணும். அதாவது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வாக்கியம் அகண்டார்த்தம். அகண்டார்த்தம்னா இதுலேருந்து வரக்கூடிய போதத்தில் ஒரே ஸ்வரூபந்தான் விஷயம், அதோட வேறு எதுவுமே விசேஷணமாக சேரலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அப்படியானா இந்த வாக்கியத்தில் உள்ள அத்தனை பதங்கள் இருக்கு, இந்த பதங்களுக்கெல்லாம் தனித்தனியாக அர்த்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்கு. எல்லா பதங்களுக்கும் தனித்தனியாக அர்த்தம் உண்டு, இல்லாட்டா என்ன ஆகும், எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் சொன்னால் பரியாயமாயிடும், வியர்த்தமாக வேற போகும். ஒரு பதமே அந்த அர்த்தத்தை சொல்லும்போது மற்ற பதங்கள்லாம் இருக்குன்னு வைர்த்தியம் வேற வரும். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் நான் சமாதானம் பண்ணி என்ன சொன்னார்னா, இந்த துவாரீபூத போதம்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் தான் அகண்டார்த்த போதம் வரும். அந்த துவாரமாக வரக்கூடிய அந்த போதத்தில் இந்த சத்தியத்தும் ஞானத்தும் அந்த வாக்கியார்த்த வைசிஷ்டியம் வாக்கியார்த்தங்கள்லாம் பாதிக்கிறது. அதுக்கப்புறம் லட்சியார்த்தத்தை நம்ம வந்து லட்சணையாக போதிக்கிறோம், லட்சணையாக இந்த வாக்கியத்தினால் லட்சணாவிருத்தியை கொண்டு போதிக்கிறது. அப்போ கேள்வி வரும், லட்சணாவிருத்திங்கிறது எந்த பதத்தில் எனக்கு? அப்போ என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொரு பதத்துலேயும் தான், எல்லா பதத்துலையும், ஆனால் தனித்தனி பதத்தில். அப்போ எத்தனை பதம் இருக்கோ அத்தனை லட்சணாவிருத்தின்னு வந்து சேரும். ஏன் இந்த மாதிரி பதத்தில் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு லட்சணையும் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால், சப்தத்துக்கு அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு, சப்தமானது அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு ஒரு சம்பந்தத்தை அபேட்சிக்கிறது, அந்த சம்பந்தத்தை விருத்தின்னு சொல்லுவோம். இந்த விருத்தி ரெண்டு விதம், அபிதாவிருத்தி லக்ஷணாவிருத்தி, ரெண்டையும் விருத்தின்னு சொல்றது. இப்போ வந்து அபிதாவிருத்தி அப்படிங்கிறது முக்கிய விருத்தி, லக்ஷணாவிருத்திங்கிறது முக்கியம் இல்லாத விருத்தி, அதை அமுக்கிய விருத்தின்னு வச்சுக்கோம், சரியா? அப்போ சப்தம் தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு அர்த்தத்தோடு சம்பந்தத்தை அபேட்சிக்கிறது, அந்த சம்பந்தம் நேர் சம்பந்தமாக இருந்து கொடுத்தோம்னா அது முக்கிய விருத்தி ஆகிடும், பரம்பரா சம்பந்தமாக இருந்தால் அதுவே அமுக்கிய விருத்தியா. நான் உதாரணமாக காண்பிக்கிறேன். இப்போ கங்காயாம் ஸ்நாதி அப்படின்னு சொல்கிறேன், கங்கையில் ஸ்நானம் பண்ணுறான். கங்காங்கிறது என்ன? ஒரு நதி, நதியில் ஸ்நானம் பண்ணுறான்னு சொல்கிறேன். இப்போ இந்த கங்கா சப்தம் நதிங்கிற அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு சாட்சாத் சம்பந்தம் கொண்டதாக இருக்கு. அதே கங்காயாம் கோஷகா வசதி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த கோஷகான்னு சொல்கிறது கங்காங்கிற சப்தத்துக்கும் அந்த கோஷ சப்த கோஷங்கிற அந்த அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்கே, அந்த அர்த்தம் ஒட்டாது கங்கையில். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த கங்கா சப்தமானது கங்காங்கிற நதியை சொல்லாமல் கங்கா தீரத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லும்போது கங்கா சப்தத்துக்கும் அந்த தீரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நேர சம்பந்தம் கிடையாது. கங்கா சப்தத்துக்கும் நதிக்கும் சம்பந்தம் இருக்கு, அந்த நதிக்கும் அந்த தீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படின்னாச்சே கங்கா சம்பந்தம் நதி, அந்த நதி சம்பந்தமா இருக்கிறது தீரம். அப்ப பரம்பரா சம்பந்தமா எடுத்து இல்லையா, இதுதான் சக்கிய சம்பந்தோ லக்ஷணான்னு சொல்லுவோம். சக்கிய சம்பந்தோ லக்ஷணான்னு சொன்னா அந்த பதத்துக்கு எது சக்கியமோ, சக்கியார்த்தமோ, முக்கியார்த்தமோ, அந்த முக்கியார்த்தத்தோடு சம்பந்தப்பட்டது இன்னொன்னு லட்சியார்த்தம். அப்ப அந்த முக்கியார்த்தத்தோடு ஒரு சம்பந்தம் இருக்குமே இன்னொரு பதார்த்தத்துக்கு, அந்த சம்பந்தத்தை தான் லக்ஷணா லக்ஷணான்னு சொல்லுவோம். இப்படி பார்க்கும்போது சக்கியார்த்தத்தோடு வரக்கூடிய சம்பந்தம் இதுதான் லக்ஷணான வரும் இல்லையா. அப்போ சக்கியார்த்தம் ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியாக இருக்கும், சக்கியார்த்தம் தனித்தனியாக இருந்தால் அந்த சக்கியார்த்த சம்பந்தமும் தனித்தனியாக வரும், அப்படியானால் லக்ஷணையும் தனித்தனியாக ஆகும், சரியா? சத்திய சப்தத்துக்கு சக்கியார்த்தம் இது, அதோடு சம்பந்தப்பட்டது இந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு லக்ஷணையாச்சு. ஞான சப்தத்துக்கு இந்த ஞானத்த விசிஷ்டம்னு சக்கியார்த்தம், அதோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னால் அது ரெண்டாவது லட்சணம், இன்னொரு பதம் வந்தால் அந்த பதத்துக்கு இன்னொரு லட்சணம். ஆக எத்தனை பதம் இருக்கோ அத்தனை பதத்துக்கும் அந்த ஒரே பிரம்மத்துல தான் லட்சணம் சொல்லும் போது ஒரு லட்சணம் இல்லை அத்தனை லட்சணம்னு சொல்லும்படியாக ஆச்சு. இதுதான் பதே லட்சணாங்கிற வாதம். வேற சில பேர் இது வந்து நையாயிக்காள் வந்து பதே லட்சணா தான் சொல்றான், சக்கிய சம்பந்தோ லட்சணான்னு சொல்லி. மீமாம்சக்காள் வந்து என்ன சொல்றான், அப்படி நியமம் இல்லை, பதே லட்சணாங்கிறது வரட்டும் வேண்டாங்களே, ஆனா பதே லட்சணான்னு நியமம் கிடையாது, வாக்கிய லட்சணாங்கிறது கூட உண்டு. வாக்கிய லட்சணானா என்ன, பல பத சமூகம்தான் வாக்கியம், பல பதங்கள் சேர்ந்து ஒரே லட்சணாவிருத்தியை கொண்டு ஒரு அர்த்தத்தை போதிக்க முடியும். ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியா லட்சணம் சொல்லி அப்புறம் அந்த அர்த்தத்தை கொண்டு வரணும்னு இல்லை, நிறைய பதத்துக்கு சேர்த்து ஒரே லட்சணம் சொல்லலாம்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு அவளுக்கு இடம் இருக்கு, அந்த மாதிரி சொல்ற சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் இருக்கு. அர்த்தவாதங்கள்லாம் நிறைய வாக்கியம் இருக்கும், பெரிய நிறையவே இருக்கும், அதுல எந்த பதத்துல போய் லட்சணம் சொல்றது அப்படின்னு சொல்றதுல பெரிய கஷ்டம் வரும். அதனால மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து இதுதான் அர்த்தம் அப்படின்னு பிராசஸ்தியம் அப்படின்னு அர்த்தம் சொல்றதுல அவளுக்கு ஒரு சௌகரியம் ஏற்பட்டுது. அதனால அது வாக்கிய லட்சணா வாக்கிய சமூக லட்சணா இப்படி வச்சுட்டான். இப்போ இங்க கூட அதே மாதிரி வச்சுக்கலாம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல இது எல்லாமா எல்லா பதங்களுமா சேர்ந்து லக்ஷணாங்கிற ஒரே ஒரு விருத்தியை கொண்டு எதை போதிக்கிறதுனா அகண்டார்த்தத்தை போதிக்கிறதுன்னு சொல்லலாம். கேட்டித்து அத்த வாக்கிய லட்சணாம் ஆகு ந பதே, இங்க பதே லட்சணா வேண்டாம் வாக்கிய லட்சணாவே இருக்கட்டும். ததாகி வாக்கிய லட்சணாங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிச்சு அதை போல இங்கேயும் வச்சுக்கலாம்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்லுவ, யதா கம்பீராயாம் நத்யாம் கோஷகா இத்யத்ர கம்பீர நத்யோஹோ பரஸ்பரம் அன்வயபோதானந்தரம் விசிஷ்டார்த்த சம்பந்தி தீரம் லக்ஷ்யதே ததா பிரகிருதே பரஸ்பர விசிஷ்டார்த்த போதானந்தரம் தத் சம்பந்தி அகண்டம் லக்ஷ்யதே. வெறும் நத்யாம் கோஷா அப்படின்னு சொன்னா நதி சப்தத்துக்கு தீரே லட்சணம், கம்பீராயாம் நத்யாம் கோஷா அப்படின்னு சொன்னா கம்பீரம்னா ஆழமான, நல்ல ஆழமா நிறைய தண்ணி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட நதி சொல்றது கம்பீராயாம் நத்யாம் கோஷா. ஆழமான நதியிலையும் தானே அந்த நேர கோஷங்கிறது இருக்க முடியாது, அப்ப அங்கேயும் தீரம்ங்கிற லட்சணம் சொல்லித்தானே ஆகணும், அப்ப எந்த பதத்துக்கு லட்சணம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை. சக்கிய சம்பந்தோ லட்சணான்னு சொன்னா தார்க்கிகன் என்ன சொல்லுவான், இந்த முதல்ல அங்க என்ன இடைஞ்சல் வருதுங்கிறத காண்பிக்கிறேன். இந்த நதி சப்தத்துக்கு தீரம்னு நீங்க அர்த்தம் பண்ணிட்டேன்னு வச்சுங்கோ, அப்ப நத்யாம் கோஷகான தீரத்தில் அந்த குடிசை இருக்குன்னு சொன்னதாக ஆகும். இப்ப இந்த கபீராயாம்ங்கிறத எங்க கொண்டு போய் சேர்ப்பை, அந்த தீரம் ஒண்ணும் ஆழமா இருக்காதே, நதியில தானே அதை சேரணும் கம்பீரம்ங்கிறது இல்லையா. அப்ப என்னாச்சு, நதி சப்தத்துக்கு தீரம்ங்கிற அர்த்தத்தை நதி சப்தத்தினால வாங்கிட்டா இந்த கம்பீரங்கிறது அங்க ஒட்டாது அன்வைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணலாம், நான் சொல்ற வழிக்கு வாங்க, கம்பீரா நதி அப்படின்னு இந்த கம்பீராங்கிற நதி சப்தத்துடைய முக்கிய அர்த்தத்துல அன்வைச்சு உண்டு வேண்டியது. எப்பேற்பட்ட நதி இது, நல்ல ஆழமான நதி அப்படின்னு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த விசிஷ்டார்த்தம் வந்தது இல்லையா, ஆழமான நதி இதோட சம்பந்தப்பட்ட தீரம். அப்ப என்னாச்சு, இப்படி சொன்னா இது எதுக்கு லட்சணம், இது ஒரு சத்தியார்த்தம் இல்லை, கம்பீரத்துவங்கிற ஒரு விசேஷத்தோடு கூடின நதி அப்படின்னு வெறும் நதி சப்தத்துக்கும் அர்த்தம் இல்லை, கம்பீராயாம்னு கம்பீர சப்தத்துக்கும் அர்த்தம் இல்லை, இந்த ரெண்டு பதம் சேர்ந்தாத்தான் இந்த அர்த்தம் கிடைக்கும். அப்படியானால் இப்பேற்பட்ட விசிஷ்டார்த்தம் இருக்கே ஆழமான நதி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கே, இந்த அர்த்தத்தினுடைய சம்பந்தம் லட்சணாம்னு எடுத்துக்கும் போது இந்த லட்சண ரெண்டு பதத்துக்கு சேர்ந்து விடும், ஒரு பதத்துல இல்லை இல்லையா. கம்பீராயாம் நத்யாம்ங்கிற இடத்துல கம்பீர நதி அப்படின்னு இந்த ரெண்டு பதமும் சேர்ந்து ஒரு லட்சணாவிருத்தியை கொண்டு கம்பீர நதி தீரத்தை லட்சணையா போதிக்கிறது அப்படின்னு சொல்லணும். நையாய்க்காலெல்லாம் கொஞ்சம் பிடிவாதமா வச்சுப்பா, அவ என்ன சொல்லுவானா, அங்க நதி சப்தத்துக்கு லட்சணையா கம்பீர நதி தீரம் அர்த்தம் வச்சுருந்தோம், எல்லா அர்த்தத்தையும் அது தலையில போட்டுடுவோம். கம்பீர சப்தங்கிறது தாத்பரியம் தெரிவிக்கிறதுக்கா, தாத்பரிய கிராகம்னு சொல்லுவோம், ஏன்னா லக்ஷணம் சொல்லணும்னா லக்ஷண அதுக்கு தாத்பரியம், தாத்பரியானுபத்தி லக்ஷணா பீஜம்னு சொல்லுவா இல்லையா, அன்வயமா முடியாது, அன்வயத்துல கோளாறு வந்ததுன்னு சொன்னா உடனே அர்த்தத்தை மாத்தி லட்சணம் எடுத்துக்கணுங்கிறது வேற, அன்வயானுபத்திங்கிறது ஒன்னு இருக்கு. ஆனால் அது ஒரு பூர்வபக்ஷம்தான், அன்வயானுபத்திகி லட்சணாபீஜம்னு சொல்றது. தாத்பரிய அனுபபத்திகி லட்சணாபீஜம் தான், ஏன் லட்சணம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த தாத்பரியம் இல்லாட்டா வரமாட்டேங்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த தாத்பரியம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, தெரிஞ்சுட்டாதானே அந்த தாத்பரியம் வரலன்னு சொல்ல தெரியும், லட்சணக்கு பீஜமா அது கிடைக்கும். அப்ப தாத்பரிய ஜானம் வேணும், அந்த தாத்பரிய ஜானத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த சப்தம் கூட இருந்தா தான், கம்பீராயாம்னு கூட இருந்தா தான் தெரியும். இந்த சப்தம் இல்லாம வெறும் நத்யாம் கோஷகான்னு சொன்னா அது ஆழமா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியல இல்லையா. அதனால கம்பீர நதி தீரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நான் லட்சணம் பண்ணணும்னு சொன்னா, அப்போ அதுக்கு வேண்டிய தாத்பரிய ஜாபகமாக இந்த கம்பீராயாம்ங்கிற ஒண்ணு ஒரு பதம் கூட இருந்தா சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்பரிய கிராகமா வச்சுருக்கா. அன்வயம் பண்ண முடியாது, வெறும் இருக்க வேண்டியதுதான் அது, அன்வயம் பண்ணினா இடைஞ்சல் அப்படின்னு அவ சொல்றா தார்க்கிக்காக. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, அன்வயம் தாராளமா பண்ணிக்கலாம். லட்சணைக்கு முன்னாடி கம்பீரா நதி, இந்த நதியில அன்வயம் பண்ணியாச்சு, இப்ப எனக்கு விசிஷ்டார்த்தம் கிடைச்சது. எப்பேற்பட்ட நதி? கம்பீரத்துவ விசிஷ்டா நதி. அந்த நதியோட சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா இந்த தீரா? சம்பந்தப்பட்டிருக்கு. அப்போ விசிஷ்டார்த்த சம்பந்தி தீரம், இந்த தீரத்துக்கு லட்சணாவிருத்தியா போகும். இந்த லட்சணம் எதை சேர்ந்தது? ரெண்டு பதத்தையும் சேர்ந்தது, ஒரு பதத்துல மாத்திரம் இல்லை. இது இப்ப சொல்றேன், யதா கம்பீராயாம் நத்யாம் கோஷகா இத்யத்ர கம்பீர நத்யோஹோ பரஸ்பரம் அன்வயபோத அனந்தரம் விசிஷ்டார்த்த சம்பந்தி தீரம் லக்ஷ்யதே ததா பிரகிருதே. இப்ப தார்ஷ்டாந்திகம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மால எல்லாம் சத்தியம் ஞானம் அனந்தம் எல்லாம் ஒரு அன்வயம் பண்ணிட்டோம், பண்ண என்னாகும்? சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் அப்படி இருக்கிற ஒண்ணு அப்படின்னு கிடைச்சோம் இல்லையா. அப்ப என்ன பண்றது? அப்பேற்பட்ட பிரம்மம் அப்படின்னு சொல்றதுல நீங்க விசேஷணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஸ்வரூபம், இப்பேற்பட்ட ஸ்வரூபம் அப்படின்னு லட்சணம் பண்ணிக்க வேண்டியது. லட்சணம் பண்ணினா என்ன ஆச்சு? இது அகண்டார்த்தம் ஆயிடுது. ஸ்வரூபம்னா ஒண்ணுதானே, அந்த பாக்கி எல்லாம் கழிந்து போயிடுது. அப்ப என்னாச்சு? இத்தனை பதத்துக்கும் சேர்த்து ஒரே லட்சணம் வேலை முடிஞ்சுச்சு. பரஸ்பர விசிஷ்டார்த்த போதானந்தரம் தத் சம்பந்தி அகண்டம் லட்சியதே. அந்த ஸ்வரூபங்கிறது வெறும் அகண்டம். ததாச்ச என்ன பதவையர்த்த, இப்படி சொல்ற பட்சத்துல அவர் கேட்டாரு, ஒரு பதம் போருமே ரெண்டு பதம் போருமே அதெல்லாம் கேட்க முடியாது, வையர்த்தங்கள்லாம் இல்லை, எல்லா பதமும் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்யறோம். நச்ச தத்ராபி பிரத்யேகம் லக்ஷணா, திருஷ்டாந்தத்துல தத்ராபினா திருஷ்டாந்தம், கபீராயாம் நத்யாம் கோஷகா அப்படின்னு திருஷ்டாந்தம் கொடுத்தாலே அங்கேயும் கபீர சப்தத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லி நதி சப்தத்துக்கு திருப்பி ரெண்டு லட்சணையா வச்சுக்கப்படாதோ அப்படின்னு கேட்டான். அது முடியாது, நமக்கு விவக்ஷிதமான அர்த்தம் கிடைக்காம போயிடும். ததா சதி கம்பீர நதி தீராதி அலாபேனன்னு இருக்கணும், விசிஷ்ட தீர புத்தி நத்யா. அதாவது நதி சப்த கம்பீர சப்தத்துக்கு தனி லட்சணே, இந்த என்ன நதி சப்தத்துக்கு தனி லட்சணேன்னு சொன்னால் ஆழமான நதியின் கரை அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்காது போயிடும் இல்லையா. அது கிடைக்கணும்னா நீங்க வந்து அந்த கம்பீரங்கிறத நதியில அன்வைக்கணும். அப்ப நதியில அன்வைக்கணும்னா நதி சப்தத்துக்கு நதினு அர்த்தம் வச்சிருந்தா தான் அதை அன்வைக்க முடியும், தீரம்னு அர்த்தம் வச்சிருந்தா வைக்காது. அதனால ஒரு பிரத்யேகம் லட்சணம் பண்ணா சரியா வராது. நச்ச தத்ர கம்பீர நதி பதையோரிவ இக சத்யாதிபதானாம் பரஸ்பரம் அன்வயபோதகத்துவம் துவன்மத்தே நாஸ்தி இது வாக்கியம். எங்க பார்த்தாலும் நியாயாமதக்காரர் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தா என்னடா வித்தியாசம் காமிச்சுக்கலாம்னு பார்த்துட்டே இருக்கும், உடனே அந்த வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு, இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கே நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு. கம்பீராயாம் நத்யாம் கோஷா, அங்க ரெண்டு பதத்துக்கு ஒரு லட்சணம் வந்ததுன்னு சொன்னேன். அதே மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான நிறைய பதம் இருக்கு, எல்லா பதத்துக்கும் சேர்த்து ஒரு லட்சணம்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க திருஷ்டாந்தம் சொல்லிட்டு வர, நான் வித்தியாசம் பாக்குறேன் இதுல. அங்க என்னன்னா கம்பீராயாம் நத்யாம்ங்கிறது கம்பீரங்கிறது நதிக்கு விசேஷணம், அதனால அங்க இந்த சாப்த போதத்துல கண்ட சாப்த போதம் அகண்ட சாப்த போதம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கண்ட சாப்த போதம்னா ரெண்டு ரெண்டு பதமா சேர்த்து அன்வயிச்சுக்கிறது, ரெண்டு ரெண்டு பதார்த்தங்களை சேர்ந்ததுன்னா அது வந்து ஒரு அவாந்தர சாப்த போதம், இல்லாமா சேர்த்து மொத்தமா சொன்னா அது அகண்ட சாப்த போதும், அகண்ட சாப்த போதும்னு பேர் வச்சிருக்காரு நிகழ்ச்சி. சரியா? இப்ப கண்ட சாப்த போதும் அகண்ட சாப்த போதும்னு இருக்கு. சரியா? ஆனால் இப்ப சரி, இப்ப திருஷ்டாந்தத்துல எப்படி கம்பீரா நதி இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா உடனே ஆழமான நதி அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைச்சிவிடும். அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட நதியின் தீரத்தில் குடிசை அப்படின்னு அடுத்த போதும். சரியா? இப்போ ஆழமான நதிங்கிற இந்த அர்த்தத்தை கொடுத்தது எது? இந்த ரெண்டு பதங்கள் மாத்திரம். அங்க கோஷகங்கிறது சேரல, வெறும் கம்பீராயாம் நத்யாம் அப்படின்னு சொல்றதே இந்த கம்பீர சப்தமும் நதி சப்தமும் சேர்ந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு அர்த்தத்தை கொடுத்தது, அன்வயிச்சது. இது ரைட்டு. ஆனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மால சத்தியம் பிரம்மால பிரம்மத்துல அன்வைக்கிருக்கே தவிர சத்தியம் ஞானம்னு அன்வைக்கல். இந்த கம்பீராயாம் நத்யாங்கிறது எப்படி கம்பீரங்கிறது நதிக்கு விசேஷணமாக இருக்கோ அதை போல சத்தியம்ங்கிறது ஞானத்துக்கு விசேஷணமா சொல்லல. சத்தியம் பிரம்மா, ஞானம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா, எல்லாம் பிரம்மம், பிரம்ம விசேஷணம். சத்தியம் ஞானம்னா சத்தியமான ஞானமா, சத்தியமான ஞானம், ஞானமான அனந்தம் அப்படி இல்லை. சத்தியமான பிரம்மா, ஞானமான பிரம்மா, அந்த பிரம்மத்துல தான் அன்வைக்கு. அப்படின்னாச்சு என்ன வித்தியாசம் வந்தது? இங்க ரெண்டு பதங்கள், எந்த ரெண்டு பதங்கள்ல லட்சணம் சொல்லணுமோ அந்த ரெண்டு பதங்களுக்கும் பரஸ்பரான்வயம் இருக்கு. சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மம் அங்க இல்லை, இத வித்தியாசம் இருக்கு. நீ என்ன பண்ணுவேன்? அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவா? அண்மையும் பண்ணி நிழுவான். ஸ்லோகத்துல சில சமயங்கள் அந்த ஸ்லோகம் அந்த விருத்தம் சேரணுங்கிறதுக்காக பதங்கள் இந்த மூலையில ஒண்ணு அந்த மூலையில ஒண்ணுன்னு விழும். ஆனா அதை நம்ம அண்மையம் பண்ணி கிடைச்ச கரெக்டா சேர்த்து கோத்து கொண்டு வருவோம். அதுதான் நமக்கு வேணும். பதம் எப்படி எங்க வந்திருக்குங்கிறத விஷயம் இல்ல, அது எதுல போய் சேர்றதுங்கிறது தெரிஞ்சது. ஒரு நியாயம் ஒண்ணு சொல்லுவான், ஆனந்தரியம் அகாரணம் அப்படின்னு. ஆனந்தரியம்னா உடனே அடுத்தபடியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எஸ்யேன அர்த்த சம்பந்தா தூரஸ்தேனாபி தேனசா அர்த்தத்தோஹி அசமர்த்தானாம் ஆனந்தரியம் அகாரணம். தூரத்துல இருந்தால் கூட இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கும், அர்த்த சம்பந்தம் இருக்கும். பக்கத்திலேயே இருப்பான் ஆனா எனக்கு தெரியாதுன்னு அவன் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்காது. அதனால பக்கத்துல இருக்கேங்கிறது விஷயம் இல்லை. தூரத்துல இருந்தாலும் அப்படிதான் அனுபவம் பண்ணணும். ஏன்னா நமக்கு அந்த மாதிரிதானே விவக்ஷை இருக்கு, ஆழமான நதி, நதியின் தீரத்தில், அப்படிதானே அர்த்தம் இருக்கு. இந்த வித்தியாசத்தை கொண்டு காமிச்சார். நஜதத்திர கம்பீர நதி பதையோரிவ இக சத்தியாதிபதானாம் பரஸ்பரம் அன்வயபோதகத்துவம் துவன்மதே நாஸ்தி இது வாக்கியம். அதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் உண்டு, நானும் ஒத்துன்ட்ருக்கேன். அந்த துவாரிபூதமா போதம் வருதோ இல்லையோ, அப்ப இந்த பதங்கள்லாம் சேர்ந்துதான் அர்த்தபோதத்தை பண்றது, அதனால அன்வய போதகத்துவம் இங்கேயும் இருக்குன்னு பிரதி சொல்றார். ஏகஸ்மின் பிரம்மணி துவாரிபூதஸ்ய பரஸ்பரார்த்த அன்வய போதஸ்ய சத்தியாதிபதைகி மிளித்வா ஜனனா. வாரமாக முதல்ல வரக்கூடிய போதம் இந்த பதங்கள்லாம் சேர்ந்துதான் பண்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் மூணு பதங்களும் சேர்ந்து ஒரு விசேஷ விசேஷண பாவத்தோடு வந்து அப்ப ஏற்பட்ட ஒரு சாப்த போதத்தை உண்டாக்குறது. அதுக்கப்புறம் தான் நான் லக்ஷணன்னு சொல்றேன். உத்தரகாலே ஏவ லக்ஷணையா அகண்ட போதத்த அபிவுகமா. அங்க கம்பீராயாம் நத்யாம்ங்கிறது ரெண்டும் சேர்ந்து ஒரு போதத்தை உண்டு பண்ணிருதுன்னு சொன்னால் இங்கேயும் உண்டு பண்ணிருக்க. சத்தியம் ஞானம் அனந்தம் மூணு பதமும் சேர்ந்து, மூணு என்ன பிரம்ம பதமும் சேர்த்துக்கலாம், எல்லா பதமும் சேர்ந்து போதத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் லக்ஷணம் வந்தது. அதனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. போதம் பண்ணியிருந்ததுன்னா போறோம், போதத்தை உண்டு பண்ணியிருந்தா போறோம். அப்ப என்ன சொல்றார்? நச்ச சத்தியம் ஞானம் விஞ்ஞானம் ஆனந்தம் இத்தியாதவு அந்யோன்ய அனபேக்ஷானாம் சத்தியாதிபதானாம் பிரம்மலக்ஷகத்துவ தர்சனாத் கதம் கம்பீராயாம் இத்தியாதி துல்லியநியாயதா இது வாக்கியம். இதுக்கு மேல இன்னும் திருப்பியும் வைலட்சண்யம் இருக்கு திருஷ்டாந்தத்துக்கும் தாரஷ்டாந்திகத்துக்கும். எப்படின்னு கேட்டா கம்பீராயாம் நத்யாம் அப்படிங்கிற இடத்துல கம்பீர சப்தமும் நதி சப்தமும் அன்வயிச்சாத்தான் உங்களுக்கு அந்த ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஆனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறது பிரம்மங்கிற அகண்ட அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு ஞான சப்தத்தோடு சேர்ந்தாதான் சத்தியசப்த அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஞான சப்தம் சத்தியசப்தத்தோடு சேர்ந்து இருந்தா தான் அந்த அகண்ட அர்த்தத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியசப்தம் இல்லாமலே இன்னொரு சாக்கையில் இருக்கு விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மான்னு, அங்கே உள்ள ஆனந்த சப்தம் இல்லாமலே சத்தியம் ஞானம்னு இன்னொரு இடத்துல இருக்கு. கொடுக்கறதே அந்த அர்த்தத்தை, ஒரே அர்த்தத்தை கொடுக்கறதே இல்லையா. ஆனால் அந்த கபீராயாங்கிற ஒரு பதம் இல்லாமல் நத்யாங்கிற சப்தத்தை வச்சுட்டு உங்களுக்கு ஆழமான நதி தீரம்ங்கிற அர்த்தம் கிடைக்குமோ? கிடைக்காது. இதுதான் வித்தியாசம். அதாவது என்ன வித்தியாசம், இந்த இடத்துல திருஷ்டாந்தத்தில் அந்த ஒரு பதம் இல்லாட்டா அந்த அர்த்தம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற இந்த தார்ஷ்டாந்திகத்தில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பதத்தை அபேட்சிக்காமலே வேறு பதங்களோட சேர்ந்துட்டு அதே பதம் அந்த அர்த்தத்தை கொடுத்து விடுறது. இந்த அதம் இந்த பதம் இருந்தால் தான் அந்த அர்த்தம் வருங்கிறது இல்லை. சரியா, இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குன்னு கேட்டேன். இது வாஸ்தமாக வித்தியாசமே தவிர இதனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசம். ஆமாம், வித்தியாசம் இருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல். அதுக்கு என்ன சொல்றார், எத்திர வஸ்துகத்தியா கம்பீர நத்யபிப்பிராயேணைவ நத்யாம் கோஷா இத்தியுக்தம் தத்திர பரஸ்பர நிரபேட்ச லட்சகத்துவஸ்ய கம்பீராயாம் இத்தியுக்தௌ ச மிலித லட்சகத்துவஸ்ய தரிசனாத். இவர் இருந்தாலும் போனா போறதுன்னு பதில் சொல்லி வைக்கிறார். இல்லை, இதுவும் சமான்தான். ஒரு இடத்துல பாருங்கோ, வெறும் நத்யாம் கோஷகான் தான் சொல்லியிருக்கான். ஆனா என்ன தாத்பரியம் தெரியுமோ அவனுக்கு, ஆழமான நதி தீரம்ங்கிற அர்த்தத்தில் தாத்பரியம் இருக்கு. ஆனால் சப்த பிரயோகம் பண்ணலை, அது வாஸ்தவமாகவே ஆழமான நதி தான். அந்த நதி அர்த்தத்தில் அவன் பிரயோகம் பண்ணிவிட்டான். இப்போ என்னாச்சு, கம்பீர நதி தீர போதம் வந்துதா இல்லையா? ஆனால் கம்பீரங்கிற பதம் இல்லையே. அப்போ கம்பீரங்கிற இந்த பதம் இல்லாமலே இந்த நதி சப்தம் அந்த தாத்பரியத்தை கொண்டு கம்பீர நதி தீரம்ங்கிற அர்த்தத்தை போதிக்கிறதா இல்லையா? போதிச்சு, அந்த இடத்துல போதிச்சது. ஆனா இங்கே எங்க கம்பீராயாங்கிற சப்தத்தையும் பிரயோகம் பண்ணி இருக்கானோ அந்த இடத்துல அந்த ரெண்டுமா சேர்ந்து அதே அர்த்தத்தை போதிக்கிறது. ஆக நீ என்னமோ சொன்னியே, இந்த கம்பீரங்கிற சப்தம் இல்லாட்டா இந்த நதி சப்தம் அந்த அர்த்தத்தை போதிக்கவே முடியாது. ஆனா சத்தியம் ஞானம்ங்கிற இடத்துல அந்த ஞான சப்தம் சத்திய சப்தம் இல்லாமலே அந்த அர்த்தத்தை போதிக்கும் அப்படின்னு அப்படி இல்லை. இங்க கூட அப்படி உண்டு. கம்பீராயாம்ங்கிற விசேஷணம் இல்லாட்டா கூட நத்யாம் கோஷகான்னு தான் வர்ணம் சொல்லியிருக்கான். சொன்னாலும் அவனுடைய தாத்பரியம் கம்பீர நதி தீரும்னு அர்த்தம். அர்த்தத்தில் தாத்பரியம்னு சொன்னால் அங்கே அந்த வெறும் கேவலமாக அந்த நதி சப்தமே தனியாக அந்த நதி சப்தமே அந்த அர்த்தத்தை போதிக்க முடியும். அப்போ எங்கே சப்த பிரயோகம் இருக்கோ அந்த விசேஷண சப்தம் இருக்கோ அப்போ அந்த இடத்துல ரெண்டு சப்தமாக சேர்ந்து அந்த அர்த்தத்தை சொல்கிறது. அந்த விசேஷணம் இல்லைன்னு சொன்னால் தாத்பரியப்படுதா ஒரே சப்தம் கூட அந்த அர்த்தத்தை போதிக்கும்ங்கிறது ஆச்சு. இப்போ ரெண்டு இடத்துலையும் துல்லியமாக போயிடுத்தோம். அங்கே வந்து ஞானம் தான் இருக்குது, சத்தியம்னு இல்லை, இல்லாட்டா போகிறது, அதே அர்த்தத்தை போதிக்கும். எங்கே சத்தியம் ஞானம் ரெண்டு சப்தமும் சேர்ந்து இருக்கோ அது ரெண்டும் சேர்ந்து அந்த அர்த்தத்தை லட்சணையாக போதிக்கிறது. அது அது வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த வித்தியாசத்தினால நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏன்னு கேட்டா இத்தனை பதங்களும் சேர்ந்து ஒரு பிரம்மத்தை போதிக்கிறதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, ஒரே பிரம்மத்தை தானே போதிக்கிறது. அப்ப இத்தனை பதங்களும் சேர்ந்து ஒரு போதத்தை உண்டு பண்ணிது. இவ்வளவுதான் வித்தியாசம் சொல்லலாம். கம்பீராயாம் நத்யாம்ங்கிறது இதை ரெண்டு பதம் மாத்திரம் சேர்ந்து ஒரு போதத்தை உண்டு பண்ணிடுது. அங்கே நாலு பதம் சேர்ந்து ஒரு போதத்தை உண்டு பண்ணிடுது. ஒரு போதத்தை உண்டு பண்ணிடுதே இல்லையா, நாலு பதமும் சேர்ந்து சத்தியம் பிரம்மா ஞானம் பிரம்மா ஆனந்தம் பிரம்மா சத்தியம் மூணு சேர்ந்ததுன்னா அப்போ மகா போதங்கிறது என்ன மாதிரி வரும், அகண்ட போதம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மான்னு வரும். அப்போ அது ஒரு போதத்தை உண்டு பண்ணிடுதோம் இந்த பதங்கள் எல்லாமா சேர்ந்து. அதுக்கப்புறம் நான் லட்சணம் சொல்லிட்டேன், ஒரு ஸ்டெப்பு மேலே போச்சு. இங்கே முதல் ஸ்டெப்பிலேயே வந்து அவாந்தரமாக போதம் பண்ணுது, உடனே லட்சணம், அப்புறம் அகண்ட போதம் சாப்பிட போதம். அங்கே வந்து அகண்ட சாப்பிட போதமே வந்தது, ஆனால் அது வந்து துவாரபூத போதமாக போயிடுது. அதுக்கப்புறம் அதில் தாற்பயம் இல்லாததுனால ஸ்வரூபத்தில் லட்சணம்னு சொன்னேன். இந்த வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தினால நம்ம சித்தாந்தத்துக்கு ஒன்றும் ஹானி இல்லை, வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதனால என்ன, அதனால ஒண்ணும் இல்லை, வாக்கிய லட்சணான்னு சொல்றதுக்கும் இந்த வித்தியாசம் வந்ததுக்கும் ஒன்றும் இது இல்லை. குணோபசம்ஹாரம் நியாயின துவார சமுச்சயத்த ஸ்தாபிதத்வாச்ச, இது அடுத்த சமாதானம். இங்க அந்த பதம் இல்ல, அங்க அந்த பதம் இல்ல, இந்த பதம் இல்லாம அந்த பதம் அதே அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிரம்மபோதக பதங்கள்ல எத்தனை பதம் வரணும் அப்படிங்கறத கணக்கு பண்ணி ஆனந்தாலய பிரதானத்தேன்னு ஒரு இடத்துல சேர்த்துக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். இங்க இல்லாத பதம் அங்க இருந்ததுன்னா அதை இங்க சேர்த்து விடணும்னு. அப்ப எல்லா இடத்துலயும் சமானமா படுத்தா இல்லையா, எல்லா பதமும் எல்லா இடத்துக்கும் வந்துருத்தா இல்லையா. அப்ப என்ன, இந்த பதம் இல்லாம அந்த பதம் அதே அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு சொல்றதுக்கு எங்க முடியும், எல்லா இடத்தையும் எல்லா பதமும் வந்தாச்சு குணோபசம்ஹாரம் பண்ணினால. அதனால இந்த கேள்வி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குணோபசம்ஹாரம் நியாயின துவார சமுச்சயஸ்ய ஸ்தாபிதத்வாச்ச, போன இதில் தான் இது சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே அடுத்த கேள்வி நச்ச பரஸ்பர பத சாகித்யேன தத்ர கம்பீர நதி சம்பந்தி தீரம் லக்ஷ்யதே அந்யதா து ஏகைக சம்பந்தி பிரகிருதே து அதிக லாபா ந பதாந்தரேணாபி இது வாக்கியம். இது பாருங்க, இது அதை விட வித்தியாசமான கேள்வி. முதல்ல கேட்ட கேள்வியை கேட்ட மாதிரியே இருக்கு, ஆனால் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திருக்காரு. நத்யாம் கோஷா கம்பீராயாம் நத்யாம் கோஷா அப்படின்னு தனித்தனியாக சொல்லி பார்க்கணும். நத்யாம் கோஷகான்னு சொன்னால் ஒரு நதியுடைய தீரத்தில் அது இருக்கு, அவ்வளோதான் தெரியுது. கம்பீராயாம் நத்யாம்னு சொன்னால் கொஞ்சம் அதிகப்படியாக தெரியுது விஷயம் இல்லையா. அந்த நதி அகமாகவும் இருக்கு அப்படிங்கிற இந்த அம்சம் அதிகம் தானே முன்னாடி தெரியாது. அப்ப என்னாச்சு, ரெண்டு பதங்கள் சேர்ந்து லட்சணையா ஒரு அர்த்தத்தை போதிச்சா கொஞ்சம் அதிகமான அர்த்தம் கிடைக்கிறது. தனியா ஒரே பதத்துக்கு லட்சணை சொன்னா அப்படி இல்லை, குறைஞ்சுபட்சம். ஆனா இங்க என்னாச்சு, நீங்க எத்தனை பதம் சேர்த்தாலும் கடைசியில எல்லாம் குறைஞ்சு போய் ஒண்ணுல வந்து நிக்கிறது இல்லையா. பதம் சேர சேர கொஞ்சம் அதிக அர்த்த லாபம் கிடைக்கிறது. அங்க இங்கே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மால என்னாச்சு, ஒரு எத்தனை பதம் சேர்த்தாலும் ஒன்றும் ஏறலை அர்த்தத்தில், அது ஆதிக்கம் வரலை, அப்படியே இருக்கு இல்லையா. அதிக லாபா நாஸ்தி. அப்போ எதுக்கு ஏகப்பட்ட பதத்தை சேர்த்து எல்லா பதத்துக்கும் சேர்த்து லட்சணம்னு சொல்லணும். இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார் அடுத்தது. நினைக்க பரஸ்பர பத சாகித்யேனா தத்ர கம்பீர நதி சம்பந்தி தீரம் லட்சியதே, ரெண்டு பதம் சேர்ந்திருந்தா கம்பீர நதி சம்பந்தி தீரம் கிடைக்கிறதா. அந்யதா து ஏகைக சம்பந்தி, வெறும் கம்பீராயாம் வெறும் நத்யாம் அப்படின்னு சொன்னா நதி சம்பந்தி தீரம் அது எப்படி இருக்குங்கிறது அதுல சப்தத்திலையும் கிடைக்காது. பிரகிருத்தே து இந்த தாரஷ்டாந்திகத்துல சத்தியம் ஞானம் அனந்தம்ல அதிக லாபா ந பதாந்தரேனாபி, அங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் சேர்த்து என்ன சமுச்சயம் பண்ணினாலும் சமுச்சயம் பண்ணாட்டாலும் அவ்வளவே தான் இருக்கா, அர்த்தத்தில் ஒன்றும் சேரலை, அதிகப்படி ஆகலை. இது நவாக்கியம். அப்போ எதுக்கு எல்லாத்தையும் குணோபசம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு, அந்தந்த பிராந்தியை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பதங்கள் தேவைப்படுறது அதுக்கு. இப்போ ஆனால் இவ இப்போ வேற சமாதானம் என்ன சொல்ல, திருஷ்டாந்தத்தில் கூட அப்படி இல்லைன்னு. தத்ராபி யுகபத் விருத்தித்வய விரோதாபத்தியா கம்பீர நதி தீரத்துவேன லக்ஷணான் அபியுபகமா. நீங்க சொன்னாலே கம்பீராயாம்ங்கிற பதம் கூட இருந்து கொடுத்தனா அதிக அர்த்தம் கிடைக்கிறது, கம்பீர நதி தீரம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறதுன்னு சொன்னாலே அங்கேயே எனக்கு வந்து ஒரு விபிருதி பத்தி இருக்கு எப்படின்னு கேளுமா. இந்த நதி சப்தத்துக்கு முக்கியார்த்தம் பிரவாகம் இல்லையா, லட்சியார்த்தம் தீரம். இப்போ முக்கியார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு சக்தி விருத்தியில், இந்த தீரத்தை தெரிவிக்கிறதுக்கு லக்ஷணா விருத்தி. ஒரு சப்தம் ஒரு சமயம் ஒரு விருத்தியை கொண்டு தான் ஒரு அர்த்தத்தை போதிக்கும் அப்படின்னு ஒரு நியமம். சக்ருத் உச்சரித்த சப்தா சக்ருதே வார்த்தம் கமயதி அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது ஒரு விருத்தியை வச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கணும். தீரம்னு அர்த்தம் எடுத்துட்டேன்னா அப்புறம் நதிங்கிற அர்த்தத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன்னு முடியாது. தீரம்னா தீரம், நதின்னு சொன்னால் நதி, ரெண்டில் ஒன்று தான். இதையும் எடுத்துக்கிறேன் அதையும் எடுத்துக்கிறேங்கிறது ரெண்டு விருத்தியை கொண்டு ஒரு சப்தம் ஒரு சமயத்தில் அர்த்தத்தை போதிக்க முடியாது ஒரு வாக்கியத்தில் சரியா. ஆனால் நீங்கள் வந்து கம்பீர நதி தீரங்கிறது ரெண்டு பதத்தை சேர்த்து அர்த்தத்தில் ஆதிக்கம் கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த நதி சப்தத்துக்கு வெறும் தீரே லட்சணா இல்லை, நதி தீரே லட்சணா ஏன் இப்படி நதி சப்தத்துக்கு தீரம்னு அர்த்தம் பண்ணிட்டா அப்ப இந்த கம்பீராயாம்ங்கிறது எங்க போய் சேர்ப்பே, இது சேராது இல்லையா. அப்ப என்ன பண்ணனா நதி தீரம் அப்படின்னு, அதாவது இந்த நதி சப்தத்தினுடைய நதிங்கிற முக்கியார்த்தத்தை விடாம அதையும் விட்டு வச்சுக்கணும், லட்சியார்த்தம்ங்கிற அந்த தீரத்தையும் வச்சுக்கணும். இப்ப முக்கியார்த்தமான நதியை வச்சுட்டு கம்பீராயாம்ங்கிற விசேஷணத்துல விசேஷணத்தை அதுல போய் சேர்த்து விட்டுக்கணும், லட்சியார்த்தமான தீரத்தை வச்சுட்டு கோஷகாங்கிறதுல அதுல போய் அன்வைச்சுக்கணும். அப்ப என்னாச்சு, அந்த நதிங்கிற ஒரு பதம் ஒரே சமயத்துல அந்த சக்தி விருத்தி லக்ஷணா விருத்தி ரெண்டையும் வச்சுட்டு வேலை பண்றதுன்னு ஆச்சு. இது கிடையாது, இந்த மாதிரி ஒத்துக்கிறது இல்லை. அது இதுதான் யுகபத் விருத்தி துவய விரோதம் சொல்லுவோம். அஜகல் லக்ஷனால ரெண்டுலயும் லக்ஷணம் ஆயிடும். நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். அஜகல் லக்ஷணான்னு சொல்றச்ச சக்கியார்த்தத்தை விடாமல் லட்சியார்த்தத்தையும் எடுத்துக்கிறோம். ஆனால் சக்கியார்த்தத்தை போதிக்கிற விருத்தி எது, லக்ஷணா விருத்தி, சக்தி விருத்தி இல்லை, ரெண்டு விருத்தியை கொண்டு அது போதிக்கல. சக்கியார்த்தத்துக்கு சக்தி விருத்தி, லட்சியார்த்தத்துக்கு லட்சிய விருத்தி, லட்சணா விருத்தின்னு சொன்னா ரெண்டு விருத்தி ஆயிடும், யுகபத் விருத்தி துவயம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரே லட்சணா விருத்தியால போதிக்கிறதுன்னு சொல்லிட்டா அப்ப ஒரே விருத்தியால காக்கேபியா கதி ரக்ஷதாம் அப்படின்னு சொன்னா, காக்கேபியானா காகமும் வரும், அதே மாதிரி மற்றதெல்லாமும் வரும், எல்லா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது காக்கம்ங்கிறது. ஆனா எந்த விருத்தியை கொண்டுன்னு சொன்னா லட்சணா விருத்தி, லட்சணா விருத்திங்கிறது ஒரே ஒரு விருத்தி இல்லையா, அதனால அதையே வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து சங்கிரம் பண்றோம், ரெண்டு விருத்தியை கொண்டு இல்லை. இங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது, இங்க வந்து லட்சணா விருத்தியை கொண்டு நதியையும் சொல்லட்டோமேனு சொல்லலாமோ, நதி சப்தம் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா அதை லட்சணா விருத்திங்க அப்படின்னு சொல்லணும், ஏன் சொல்ல முடியாதுங்கிறதையும் சொல்லணும். அங்க தத்யுபாதகத்துவம் அப்படிங்கிறது அந்த லட்சணா விருத்திங்கும், அந்த காக்காங்கிற சப்தம் எதை லட்சணையா போதிக்கிறது, அந்த ரட்சிக்க வேண்டிய ததியை எது நாசம் பண்ணுமோ அது அப்படின்னு சொல்லணும். அப்ப எது நாசம் பண்ணுமோ அதுன்னு சொன்னா அதுல காக்காவும் தான் சேரும், மத்ததும் சேரும். அப்ப தத்யுபாதகத்துவம்ங்கிற இந்த ஒரு தர்மம் இருக்கே, இது லட்சணா விருத்திங்கும்னு சொல்லுவோம். இது காக்கா தத்பின்னம் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. அந்த மாதிரி இந்த நதி சப்தத்துக்கு இல்லை நதி சப்தத்துக்கு லட்சணம் சொல்லும் போது அந்த தீரம் இந்த நதி ரெண்டையும் சங்கிரகம் பண்ற மாதிரி ஒரு லட்சணா விருத்திங்கும் இல்லை. அதனால இந்த ரெண்டையும் சேர்க்கணும்னு சொன்னா நதி சப்தத்துக்கு முக்கிய சக்தி விருத்தி, தீரத்துக்கு லட்சணா விருத்தி, ஆக ரெண்டு விருத்தியை கொண்டு இந்த நதி சப்தம் வேலை செய்யும் இப்படியா வச்சுக்கணும், அதுதான் முடியாது. அதனால கம்பீராயாம்ங்கிறத நீங்க சொல்ற மாதிரி அதை போய் அன்வைக்கிறதுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கு. தத்ராபி யுகபத் விருத்தித்வய விரோத அபத்தியா கம்பீர நதி தீரத்வேன லக்ஷணா அனபியுபகமா, இந்த மாதிரி லக்ஷணம் சொல்லப்படாது. அப்ப என்ன சொல்லணும், வஸ்துகத்தியா விசிஷ்ட எப்படி சொல்லணும், இந்த லக்ஷணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அங்க அன்வயம் பண்ணி விடணும், அன்வயம் பண்ணிட்டு ஆழமான நதி ஆயிடுச்சு, அப்பேற்பட்ட நதி சம்பந்தப்பட்ட தீரம் நான் அதை விட்டுட்டேன். இப்ப ஆழமான நதிங்கிறத விட்டாச்சு, சக்கியார்த்த போதங்கிறது லட்சியார்த்த போதம் வரத்துக்கு முன்னாடி வந்தது, அதை விட்டாச்சு. ஆனா இது எப்பேற்பட்ட நதி தீரமா இருக்கணும், ஆழமான நதி அதோட சம்பந்தப்பட்ட தீரம் அப்படின்னு சொன்னா இந்த தீரமானது கபீர நதி தீரமா தானே இருக்கணும், ஆழம் இல்லாத நதி தீரமா ஆகாதே இல்லையா. இப்படியாக ஆழமான நதி தீரம்ங்கிறது எனக்கு கிடைக்கிறது லக்ஷணாங்கிற விருத்தியை கொண்டு. இது வந்து கபீரங்கிற சப்தம் இல்லாட்டா தாத்பரியம் இருந்தா அந்த அர்த்தம் கிடைக்கும், கபீரங்கிற சப்தம் இருந்தால் வாக்கிய லட்சணாவாதியான எனக்கு முன்னாடி அன்வயமாகி அந்த நதியில அன்வயமாக்கிட்டு அதுக்கப்புறம் லட்சணம் பண்ற விதத்துல, ஆனா அதுக்கப்புறம் லட்சணம் பண்றது சக்தியா சக்தியை நான் விட்டாச்சு, அதை திருப்பி கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது. இதுதான் கபீர நதி தீரத்வேன லட்சணா அனபியுகமா வஸ்துகத்தியா விசிஷ்ட சம்பந்தினா பிரத்யேக பதாதபி லாபா. அதனால வாஸ்தவமா அந்த தீரம் கபீர நதி தீரம் தீரே கோஷகான்னு தான் அங்கேயும் சாப்பிட்டு போதும், அந்த தீரங்கிறது வாஸ்தவத்துல எப்படி கபீர நதி தீரம் அப்படிங்கிறது தான் வரும்பு. அத விசிஷ்ட புத்தி துவாரத்வ அத்வாரத்வாபியாம் விசேஷ பிரகிருத்தேபி சகா துல்லியேவா. இந்த விசிஷ்ட புத்தி இது வந்து வேற ஒரு வித்தியாசம் காண்பிக்கிறேங்கிறார். இங்க பாருங்க, இந்த நதி சப்தத்தினாலே வெறும் தீரம்ங்கிற அர்த்தத்தை சொல்லணும்னா அதுக்கு நடுப்புற ஒரு விசிஷ்ட புத்தி கிடையாது, ஆனால் கபீர நதி சம்பந்தப்பட்ட இந்த தீரத்தை நான் இப்ப சொல்லணும்னு சொன்னா, முதல்ல கபீர சப்தத்துக்கும் நதி சப்தத்துக்கும் சேர்த்து ஒரு அன்வயம் வரணும். ஆழமான நதி அப்படின்னு ஒரு விசிஷ்ட போதம் வந்து, அதுக்கப்புறம் நதி சப்தத்துக்கு தீர லட்சணான்னு சொல்றோம் இல்லையா. அப்ப என்னாச்சு, கபீர சப்தம் இல்லாத அந்த நதி சப்த பிரயோகம் வர இடத்துல, நத்யாம் கோஷகான்னு சொல்ற இடத்துல விசிஷ்ட புத்தி துவாரமாகல. கபீர நதி கபீராயாம் நத்யாம் கோஷான் கபீர சப்தத்தோடு சேர்த்து நதி சப்தத்தை பிரயோகம் பண்ற இடத்துல கபீரா நதி அப்படின்னு அங்க ஒரு விசிஷ்ட புத்தி துவாரமா வருது. ஆக இது ரெண்டுக்கும் இந்த விசேஷம் இருக்கு, வித்தியாசம் இருக்குன்னு கேட்டான். தாராளமா இருக்கட்டும், இங்கே அதே மாதிரி வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற இடத்துல விஞ்ஞான பதம் இல்லாமல் சொன்னால், அந்த விஞ்ஞான பதம் சேர்த்து வரக்கூடிய அந்த போதங்கிறது துவாரம் ஆகல. ஆனந்த பதத்தோட சேர்த்து சொன்னால் அப்ப ஏற்பட்ட ஆனந்த பத அந்த அர்த்தமும் சேர்ந்து ஒரு துவாரீபூதமான புத்தி ஏற்படுறது, வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசத்தான எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, இந்த வித்தியாசம் இருந்தால் எனக்கு ஒன்றும் பரவாயில்லை இருக்கலாம். இதுக்கு மேல நியாயாமிர்தக்காரர் அடுத்த கேள்விக்கு வர, இந்த வாக்கிய லட்சணாங்கிறது மீமாம்சக்கால ஆரம்பிச்சிருக்கா, ஆனா அது தேவைப்படாத விஷயம், எல்லா இடத்துலையும் பதலட்சணையை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் சில யுக்தி ஆரம்பிச்சார். நனு கம்பீராயாம் இத்தியத்ராபி ந மிலிதே லட்சணா, மிலிதேனா ரெண்டு பதம் சேர்த்து, ரெண்டுலையும் சேர்த்து ஒரு லட்சணாங்கன்னு சொல்லப்படாது. கிந்து நதிபதே ஏவ, நதிபதத்தில் தான் லட்சணே. பரஸ்பர சாஹித்யேன விசிஷ்டபோத அனந்தரம் ஸ்வஜ்ஞாப்ய விசிஷ்ட சம்பந்தினி லக்ஷணா சம்பவா. இங்கே சத்திய லக்ஷணான்னு அர்த்தம் சொல்ல மாட்டான். இப்போ லக்ஷணாவுக்கு வாக்கிய லக்ஷணா அதை ஒத்துக்கிறவா, ஜாப்பிய சம்பந்தோ லக்ஷணான்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு பதத்தை சேர்த்துட்டா இந்த ரெண்டு பதத்துக்கும் சேர்த்து ஒரு சக்கியத்தை சொல்ல முடியாது. இந்த பதத்துக்கு சக்தி தனி, அந்த பதத்துக்கு சக்தி தனின்னு இருக்கும்போது ரெண்டு பதத்துக்கும் சேர்த்து ஒரு சக்கியத்தை எடுத்துக்க முடியாது. சக்திய சம்பந்தம் சொல்றது ஒரு பதம் தான் கரெக்டா போகும், ரெண்டு மூணு பதத்தை சேர்த்து லக்ஷணம் சொல்றது அது வராது. அப்ப என்ன சொல்லணும், இந்த மூணு பதங்கள் சேர்ந்து எந்த அர்த்தத்தை கொடுத்ததோ அது ஜாப்பியம், அந்த ஜாப்பிய சம்பந்தோ லக்ஷணா. இதுதான் இவாளுக்கு இஷ்டமான லக்ஷணம், லக்ஷணா லக்ஷணம். அந்த ஜாப்பியங்கிறது வெறும் ஒரு பதம் இருக்கிற இடத்துல அது ஒன்று சக்தியும் கூட ஜாப்பியம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக ஒரு சக்தி, ஒரு பதம் சக்தியால் சொல்லிக் கொடுத்த விஷயமும் ஜாப்பியமாகும். பல பதங்கள் சேர்ந்து தன்னுடைய சக்தியால் விசிஷ்டமாக ஒரு அர்த்தத்தை போதிச்சதுன்னா அது கூட அந்த பத ஜாப்பியம் ஆகும். ஆக எனக்கு ஜாப்பிய சம்பந்தோ லக்ஷணா அப்படின்னு நான் லக்ஷணம் வச்சுட்டுருக்கேன். இப்போ என்ன சொல்கிறார் நியாயாமிர்தக்காரர், அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி நீங்கள் வச்சுட்டுருக்கோ இல்லையோ, இப்படி இருக்கும்போது லக்ஷணையை மாத்திரம் எல்லாத்துலேயும் வைக்க வேண்டாம். இந்த கபீராயாம் நத்யாங்கிற இடத்துல கபீர சப்தத்துக்கும் நதி சப்தத்துக்கும் அன்வயம் பண்ணி நுடுங்கோ, அன்வயம் பண்ணி விசிஷ்ட போதம் வந்தாச்சு, விசிஷ்ட போதம்னா கபீரா நதி அப்படின்னு கிடச்சி போச்சு. இதுக்கு மேலே இந்த விசிஷ்டார்த்த சம்பந்தியான தீரம்ங்கிற அர்த்தம் உங்களுக்கு வேணும். அந்த லக்ஷணையை வெறும் நதி சப்தத்தில் மாத்திரம் வச்சுக்கணும். அந்த லக்ஷணையை சொல்லும்போது நதி சப்தத்துக்கு மாத்திரம் இருக்கட்டும், கபீர சப்தத்தை அதில் சேர்க்க வேண்டாம். அப்போ பத லட்சணான்னு சொன்னால் போகிறோம் இல்லையா, நிறைய பத சமூகத்தில் லட்சணம் சொல்ல வேண்டியதில்லை. ஆக ஒரு லாகவம் கிடைச்சிதுன்னு சொல்கிறேன். கிந்து நதிபதே ஏவ பரஸ்பர சாகித்யேன விசிஷ்டபோதானந்தரம் ஸ்வஜ்ஞாப்ய விசிஷ்ட சம்பந்தினி லக்ஷணா சம்பவா. ஸ்வஜ்ஞாப்ய சம்பந்த ஏவ ஹி லக்ஷணா லாகவாத், நது தத் விசேஷா சக்கிய சம்பந்தா கௌரவாத். சக்கிய சம்பந்தா ஜாப்பிய சம்பந்தாங்கிறதுல ஜாப்பிய சம்பந்தான்னு சொன்னால் லகுவான், சக்கிய சம்பந்தான்னு சொன்னால் அது கௌரவமா. ஏன், ஜாப்பியங்கிறது பொது, சக்கியங்கிறது என்ன, என ஜாப்பியங்கிறது லட்சியம், சக்கியம் எல்லாமே ஜாப்பியம் தான், ஆனால் சக்கியங்கிறது அதோடைய விசேஷம். எதுக்காக விசேஷத்துக்கு போனோம், சாமான்யமாக சொல்லாமே சொல்கிறேன். ததாச்ச பதத்வயே லக்ஷணா லக்ஷணாத்வயம் வா நயுக்தம், ரெண்டு பதத்தில் ஒரு லட்சணேன்னு சொல்கிறீளே அதுவும் சரியில்லை. தனித்தனியாக இந்த பதத்துக்கு ஒரு லட்சணம் அந்த பதத்துக்கு ஒரு லட்சணேன்னு நிறைய லட்சணம் சொல்கிறதும் சரியில்லை. ஆக எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் ஒரே விசேஷ வாசக பதத்தில் லட்சணேன்னு சொல்லுங்களோ. இதனால் எனக்கு வேற ஒரு லாபமும் இருக்குது, ஏவஞ்ச விருத்தேகே பதவிருத்தித்துவ நியமோபி சங்கச்சதே இதுக்கே. பதம் அர்த்தத்தோட சம்பந்தம் சம்பந்தம் இருந்தாதான் அர்த்தத்தை போதிக்கும். அப்ப ஒரு பதம் ஒரு அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு எந்த ஒரு சம்பந்தத்தை அபேட்சிக்கிறதோ அந்த சம்பந்தத்தை தான் விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லக்ஷணமும் அதே மாதிரி விருத்தி தானே, பதத்தினுடைய ஒரு விருத்தி தானே. அப்ப ஒவ்வொரு பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும். நீங்க பத சமூகத்துக்கு விருத்தின்னு சொல்றது வித்தியாசமாக, சக்திங்கிறது ஒவ்வொரு பதத்தினுடைய விருத்தி, ஆனா லக்ஷணங்கிறது அப்படி இல்லை அப்படின்னு வித்தியாசப்படும்படியாக இருக்காது ஆயிடுறது. அது இல்லாம இருக்கிறதுக்கு நான் சொல்ற வழிக்கு வாங்கோ. இதுக்கு சித்தாந்தி பதில் சொல்றார், நைத சாரம், நீ சொன்னது சரியில்லை. ஸ்வஜாப்ய சம்பந்தோ ஹி லக்ஷணா இது த்வயா உச்சதே. லக்ஷணைக்கு இல்லை ஒரு லக்ஷணம் சொன்னேள், அந்த லக்ஷணைய அந்த லக்ஷணத்தை பொறுத்து பதே லக்ஷணாவா வாக்கிய லக்ஷணாவாங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிவிடலாங்கிற. சக்கிய சம்பந்தோ லக்ஷணா அப்படின்னு வச்சிருந்தோம்னா அந்த சக்தியம்ங்கிறது சக்தி விருத்தியை கொண்டது இல்லையா. அப்ப சக்தி விருத்திக்கு இன்னொரு சம்பந்தம் என்ன, இன்னொரு சம்பந்தி என்ன, இன்னொரு தடவை சொல்றேன் தெரியாது. அதாவது சக்கிய சம்பந்தோ லக்ஷணான்னு சொல்றவனுடைய அந்த மதத்துல நாம பார்ப்போம், கங்காயாம் கோஷா அப்படின்னு சொன்னான். இப்ப இந்த கங்கா சப்தம் இருக்கு, இந்த சப்தத்திலேருந்து எனக்கு வந்து அங்க தீரம்ங்கிற அர்த்தம் கிடைக்கணும் சரியா. கங்கா சப்தத்துக்கு தீரே கா விருத்திகின்னு கேட்பேன். இந்த சப்தம் இந்த அர்த்தத்தை போதிக்கணும்னா என்ன விருத்தி அங்கே, சக்தி விருத்தி இல்லை. அப்ப என்ன சொல்லணும், சக்கிய சம்பந்தோ லக்ஷணா, லக்ஷணா விருத்தி சொல்லணும். அப்ப சக்கியம்னு எதை எடுத்துப்பேள், கங்கா நதியை எடுத்துனுடு. கங்கா சப்தத்துக்கு சக்கியார்த்தம்ங்கிறது நதியாகும். அந்த நதி சக்கிய சம்பந்தம்னா அந்த நதியோடு சம்பந்தம் இருக்கு அந்த தீரத்துக்கு, ஆக சக்கிய சம்பந்தம் கிடைச்சது அப்படிதான் சொல்லுவேன். சக்கியம்னு சொன்னா எந்த பதத்துக்கு சக்கியம்னு கேள்வி வரும் இல்லையா, கங்கா பதத்துக்கு சக்கியம். அப்ப அந்த சம்பந்தத்துக்கு நதிங்கிறது சம்பந்தம்னா என்ன, சக்கிய சம்பந்தகான்னு சொல்றச்ச சக்கியன்னு சொல்றச்சே ஒரு சம்பந்தம் இருக்கு. எந்த பதத்துக்கு சக்கியம், ஒரு பதத்துக்கு சக்கியம்னு சொல்லணும். அப்ப அந்த பதம் அதனுடைய அர்த்தம் ரெண்டுக்கும் நடுப்புற சக்திங்கிற சம்பந்தம். இப்ப இந்த சக்திங்கிற சம்பந்தத்தை எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து சம்பந்தி ரெண்டு, பதம் ஒண்ணு அர்த்தம் ஒண்ணு. லக்ஷணான்னு சொல்றது அந்த அர்த்தத்துக்கும் அந்த இன்னொரு லட்சியத்துக்கும் சம்பந்தம் சரியா. அந்த சம்பந்தம் ரெண்டாவது சம்பந்தம், அதான் பரம்பரா சம்பந்தம்னு சொல்றோம். இப்ப என்னாச்சு, சக்திங்கிற அந்த சம்பந்தம் எப்படி ரெண்டு சம்பந்தியை கொண்டதாக இருக்கோ, அங்க அர்த்தம் ஒரு சம்பந்தி, பதம் ஒரு சம்பந்தின்னு சொல்றது, ஒரு பதம் தான் ஒரு சம்பந்தி ஆகுமே தவிர ரெண்டு மூணு பதம் சேர்ந்து அதுக்கு சம்பந்தியா ஆகாது. அப்ப அதே மாதிரி லக்ஷணாவிருத்தி இருக்கு, அதுக்கும் ஒரே ஒரு சம்பந்தி நீட்டமான பரம்பரா சம்பந்தத்துக்கும் அப்படின்னு சொன்னா யுக்தமாக இருக்கும். எப்படி யுக்தமாக இருக்கும், நியாயாமிரதக்காரர் சொன்ன விஷயம், அந்த ஒரே ஒரு பதம் தான் இப்பவும் சம்பந்தியா இருக்கு அப்படின்னு சொன்னால், லக்ஷணாவிருத்திக்கும் பரம்பரா சம்பந்தியா இருக்குன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு பதவிருத்திங்கிறது சரியா இருக்கும். ஆனால் இது எப்ப சொல்லலாம்னா சக்கிய சம்பந்தகான்னு சொன்னேன்னா வரும், ஸ்வசக்கிய சம்பந்தா, தன்னுடைய சக்கியார்த்தத்தோடு சம்பந்தம். சரி, இப்ப நான் என்ன பண்ணிவிட்டேன், ஜாப்பிய சம்பந்தகான்னு சொல்ல, தன்னால் வியாபிக்கப்படுகிற வஸ்துவின் சம்பந்தம். இப்ப தான்ங்கிறது ஒன்னா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பல பதங்கள் சேர்ந்து பத சமூகத்தினால எது வியாபிக்கப்பட்டதோ அதனுடைய சம்பந்தம் தான் லக்ஷணா அப்படின்னு சொன்னேன்னா இங்க ரெண்டு சம்பந்தம், ரெண்டு பதம் கூட இருக்கலாமே இல்லையா. சக்கிய சம்பந்தம்னு சொன்னா ரெண்டு பதத்துக்கு ஒரு சக்தி கிடையாது, ஆனா தன்னால் வியாபிக்கப்பட்ட வஸ்துவின் அர்த்தத்தின் சம்பந்தம் அப்படின்னு ஜாப்பிய சம்பந்தம் லக்ஷணான்னு சொல்ற காலத்துல இந்த கபீராயாம் நத்யாம் அப்படிங்கிற இந்த ரெண்டு சப்தம் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை வியாபிச்சது, தனித்தனியா வியாபிக்க முடியாது. நதினா வெறும் நதி, கபீரானா வெறும் ஆழம், ரெண்டு சேர்ந்தா தானே அந்த அர்த்தம் கிடைக்கும் நமக்கு. அப்ப இந்த ரெண்டு சப்தங்கள் சேர்ந்து எந்த அர்த்தத்தை கொடுக்கறதோ அதை நான் வியாபியம்னு எடுத்துக்கும் போது அதனுடைய சம்பந்தம் தீரத்திலேன்னு சொல்றச்ச, நீங்க சொல்லாட்டாலும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இது வந்து வாக்கிய லட்சணையா தான் வந்து நிற்கும். ஒரே ஒரு பதத்துல மாத்திரம் லட்சணம் பண்ணிட்டு நிக்க முடியாது. தச்ச ஜாப்பியம் பிரகிருத்தே விசிஷ்டம், தஜ்ஞாபகத்வஞ்ச உபயோ சாதாரணம். இந்த விசிஷ்டார்த்தம் கபீரத்துவ விசிஷ்ட நதிங்கிற விசிஷ்டார்த்தம் இருக்கு, இது ஜாப்பியம். அப்ப இதுக்கு ஜாபகம் எது, ரெண்டு பதம். அப்ப ஞாபகத்தம் ரெண்டு பதத்துல சமானமா இருக்கும்போது நீங்க எப்படி நரி சப்தத்துக்கு மாத்திரம் லட்சணம் சொல்ல முடியும்? தஜ்ஞாபகத்துவ உகையோ சாதாரணம் இது கதம் நதிபதே ஏவ லக்ஷணா ந கம்பீரபதே விநிகம காபாவாத். அதனால நீங்க பண்ண கல்பனை ஒண்ணும் சரியில்லை. நச்ச அப்பா அவன் சொன்னா விநிகம காபாவாத்னு சொன்னோம் இல்லையோ, அதை வச்சுன்னு பிடிச்சின்னு ஒரு கேள்வி. விநிகம்னா இதுல லட்சணம் சொல்றதா, இந்த கம்பீர சப்தத்துக்கு லட்சணம் சொல்றதா, நதி சப்தத்துக்கு லட்சணம் சொல்றதா, அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் உனக்கு விநிகமக்கம் இருக்காது, அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி இல்லை, கபீரங்கிறது விசேஷனம் இல்லையா, நதிங்கிறது விசேஷம். இப்ப எனக்கு என்ன கிடைக்கிறது, லக்ஷணம் சொல்லும் போது அந்த சம்பந்தம் பரம்பரா சம்பந்தம் ரொம்ப நீளாம பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வரணும். நதி சப்தத்துக்கு லக்ஷணம் சொன்னால் அதனுடைய சக்கியார்த்தம் நதி, அதோட சஞ்யோக சம்பந்தம் என்ன சம்பந்தப்பட்டிருக்கு தீரம், சரியான சம்பந்தம் கிடைக்கிறது. ஆனால் கபீர சப்தத்துக்கு அந்த அர்த்தத்துல நான் லக்ஷணம் சொல்ல வந்தால், கபீரங்கிறது முதல்ல காம்பீரியத்தை சொல்றது ஆழத்தை, அந்த ஆழத்துக்கும் தீரத்துக்கும் நேரடியான சம்பந்தம் இல்லை, அது வந்து நதியில சம்பந்தப்பட்டிருக்கு. அப்புறம் நதி வந்து தீரத்துல சம்பந்தப்பட்டிருக்கு, அப்ப ரொம்ப நீண்டு போச்சு. அதனால இப்ப வந்து நீண்ட சம்பந்தத்தை வச்சு நீ சொல்றத காட்டிலும் கொஞ்சம் லகுவான சம்பந்தம் எடுத்துக்கலாம்ங்கிற இந்த விநியமகத்தை வச்சு நதி சப்தத்துக்கு தான் லட்சணம், கம்பீர சப்தத்துக்கு லட்சணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் கேட்டேன். நச்ச காம்பீரியேண சக தீரஸ்ய பரம்பரையா சம்பந்த, ரெண்டுமே பரம்பரையா சம்பந்தம் தான், இருந்தாலும் சப்தத்தோட சொல்லும் போது அந்த சக்கியார்த்தத்துக்கு நேர சம்பந்தம் கிடைக்கிறதே அப்படின்னு பார்க்கலாம். நத்யாக சாட்சாத் சம்பந்த ஏவ விநிகமகா இது வாக்கியம். பதில் என்ன சொல்லிவிட்டார், நிம்னம் கபீரம் கம்பீரம் இது கோஷாத் கம்பீர பதஸ்ய நிம்ன ரூப நதி திரவிய வாசித்வேன சாட்சாத் சம்பந்தஸ்யாபி சாதாரணத்வா. இந்த வித்தியாசம் காண்பிக்க முடியாது. காம்பீரியங்கிற சப்தம் வேறு, கம்பீரங்கிற சப்தம் வேறு. நீங்க வந்து காம்பீரிய சப்தத்தை எடுத்துட்டு அதனுடைய அர்த்தமான அர்த்தத்துக்கும் அந்த தீரத்துக்கும் நதி துவாரா சம்பந்தம் வருது, நீண்டு போயிடுறது சம்பந்தம்னு சொல்றேன். இங்க போட்டிருக்கிறது காம்பீரிய சப்தம் இல்லை, கம்பீர சப்தம். இது எதை சொல்றது, காம்பீரியத்தோடு கூடின வத்துவை சொல்றது இல்லையா, ஆழமான. அவ்வளவு இவ்வளவு அர்த்தம் அதுக்கு, ஆழமானது எது, நதி தானே. அப்ப இது கூட அந்த நதி திரவியத்தை தானே சொல்றது. அப்ப நதி திரவியம் நதிங்கிற அந்த திரவியம் வெறும் தர்மத்தை மாத்திரம் சொல்லல, அந்த நதியின் திரவியத்துக்கும் இது சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கும் அந்த தீரத்துக்கும் நேர சம்பந்தம் இருக்கா இல்லையா. அப்ப நதி சப்தத்துக்கு தீரே லட்சணான்னு சொன்னால் என்ன ஒரு சம்பந்தம் கிடைக்குமோ, கபீர சப்தத்துக்கு தீரே லட்சணா சொன்னாலும் அதே அர்த்தம் கிடைக்கும், அதே சம்பந்தம் கிடைக்கும். ஏன்னா கபீரங்கிற சப்தம் அந்த வஸ்துவை தான் சொல்றோம், அதனுடைய தர்மமான காம்பீரியத்தை மாத்திரம் சொல்லிட்டும் நிக்கல. நீங்க காண்பிக்கும் போது ஏமாத்துறதுக்கு கபீர சப்தம் காம்பீரியங்கிற தர்மத்தை சொல்றது. அப்படி சொன்னால் காம்பீரியங்கிறது நதியோட சம்பந்தப்பட்டது, நதி தீரத்தோட சம்பந்தப்பட்டது, இப்படி சம்பந்தத்தை நீட்டி காமிச்சு. நான் என்ன சொன்னேன், இப்ப கபீர சப்தம் காம்பீரியத்தை மாத்திரம் சொல்லல, காம்பீரியத்தோட சம்பந்தப்பட்ட நதியையே சொல்றது கபீராயாம். அப்ப அந்த நதி நதி சப்தமும் அதைத்தான் சொல்றது. அப்ப இது ரெண்டுக்குமே ரெண்டு பதத்துக்குமே தீரத்தோட சம்பந்தம் சொல்லும்போது ஒரே விதமான சம்பந்தம் தான் கிடைக்கிறது. இதுல ஒன்றும் நீங்க விநிகமகம் சொல்றதுக்கு இல்லை. அதனால ரெண்டு சப்தத்துக்கும் சேர்த்து ஒரு லட்சணம் சொல்றது தான் நியாயம். அதுக்கு மேல இன்னொரு யுக்தி சொல்லி பார்க்கிறேங்கிறான். நச்ச விசேஷண விபக்தே சாதுத்வார்த்தகத்வா கம்பீர பத லட்சணாயாம் விபக்தியர்த்த அனன்வயா இது வாக்கியம். இது இது ஒரு யுக்தி நன்னா வச்சுட்டு இருக்கான். எந்த பதத்துக்கு லட்சணம் சொல்லலாம், இது தார்க்கிகாலே சொன்ன விஷயம்தான். இந்த நதி சப்தம் வெறும் நதி சப்தமா இல்லை, அதுக்கு மேல ஒரு சப்தமி விபக்தி இருக்கு பாருங்க, கபீராயாம் நத்யாம். இந்த சப்தமி விபக்தி என்ன காண்பிக்கிறது, அது அதிகரணம், அந்த தீர அந்த கோஷத்துக்கு அது அதிகரணம்ங்கிறத காண்பிக்கிறது இல்லையா, ஆதாரத்துவம் தெரிவிக்கிறது. ரெண்டு சப்தமி இருக்கு, கபீராயாம்னு ஒன்று இருக்கு, நத்யாம்னு ஒன்று இருக்கு, ரெண்டு சப்தமி இருக்கு. விசேஷண விபக்திக்கு வந்து அர்த்தம் இல்லைன்னு சொல்ற, விசேஷவாச்சக பதமான பதத்துக்கு அப்புறம் என்ன ஒரு விபக்தி இருக்கோ அதுக்கு தான் காரகம் அர்த்தம். விசேஷண வாச்சகமும் அதே மாதிரி, அந்த விசேஷவாச்சகத்துக்கு என்ன வச்சனமோ என்ன விபக்தியோ அதே தான் விசேஷணத்துக்கும் போடணும்னு ஒரு சாது, அப்பதான் அது சாது வாக்கியமாகும்னு ஒரு நியமம், வியாக்கரண நியமத்துக்காக போடுறதே தவிர இந்த விசேஷண வாச்சக பதத்துல ஒரு விபக்தி போடுறோமே அதுக்கும் அதே காரகங்கிற அர்த்தம் கிடையாது. அப்ப என்னாச்சு, நீங்க கபீர சப்தத்துக்கு தீரம்னு அர்த்தத்துல லட்சணம் சொன்னோம்னா, அப்ப கபீர சப்தத்துக்கு அப்புறம் உள்ள விபக்திக்கு அர்த்தம் இல்லை பார்த்துருக்கோம். கபீராயாங்கிறது அப்ப எங்க இருக்கு அர்த்தம், நத்யாங்கிற இடத்துல இந்த சப்தமிக்கு விபக்திக்கு அர்த்தம் இருக்கு. கபீர சப்தத்துக்கு தீரம்னு லட்சண அர்த்தம், இது எங்க நதி சப்தத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விபக்தியில போய் அனுபவிக்க முடியும் இல்லையா? அதனால கபீர சப்தத்துக்கு நீங்க தீரத்துல லட்சணம் சொன்னால் விபக்தி அர்த்தம் அன்பையும் வரமாட்டேங்க. அதை விட்டுட்டு நதி சப்தத்துக்கு அந்த அர்த்தம் சொன்னால் ஆனந்தமா அன்வைக்க முடியும் தீரே. ஏன்னா பிரத்யானாம் ஸ்வப்ரகிருத்தியர்த்தான்வித சுவார்த்தபோதகத்துவம் அப்படின்னு நியமம். இந்த பிரத்யங்கள் எல்லாமே தன்னுடைய பிரகிருத்தியர்த்தத்தோடு அன்விதமா தான் தன்னுடைய அர்த்தத்தை சொல்லும். இப்ப நதி சப்தத்துக்கு அப்புறம் வர விபக்தி சப்தமி, இதுக்கு ஆதாரம்னு அர்த்தம், அதிகரணத்தும் அர்த்தம். தீர சப்த தீரங்கிற அர்த்தம் எதுக்கு, நதி சப்தத்துக்கு சொன்னேன்னா அன்வைத்து போடும். கம்பீர சப்தத்துக்கு லட்சணையா தீரும்னு அர்த்தம் சொன்னா இங்க இரு அங்க இருக்கிற விபக்திக்கு அர்த்தம் இல்லை. இங்க இருக்கிற விபக்தியோட அது எப்படி சேர்ந்துக்க முடியும், இந்த இடங்கள் இருக்கு. அதனால வினிகமக்கம் இல்லைன்னு சொல்லாதே, நதி சப்தத்துக்கு தான் லட்சணைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு அவர் இன்னொரு கேள்வி கேட்டார். மச்ச விசேஷண விபக்தே சாதுத்வார்த்தகத்வா கம்பீரபத லட்சணாயாம் விபக்தியர்த்த அனன்வயா இது வாச்சியம். விசிஷ்ட போத சமயே கம்பீரபதஸ்த விசேஷண பதத்வேபி விசிஷ்ட சம்பந்தி லட்சணா சமயே விசேஷ்ய பதத்வாத் மாத்திட்ட. நீங்க இந்த கம்பீர சப்தத்தை விசேஷணமா நதியில அன்வயிக்கிறதா இருந்தால் அப்பதான் இது விசேஷண பதம். இதை போய் நீங்க தீரம்னு லட்சணையா அர்த்தம் கொண்டு வந்தேன்னா அப்ப அது விசேஷண பதம் ஆகுமோ? தீரத்தனே சொல்றது அந்த சப்தம். இப்ப நத்யாங்கிறது தான் அதுக்கு விசேஷணம் ஆயிடும் இப்போ இல்லையா? ஏன்னா நதியுடைய தீரத்தில் அப்படின்னு அர்த்தத்தில் நதி வேணும்னா அதுக்கு விசேஷமா சொல்ல, தீரம் தான் இப்ப பிரதானம், தீரத்துலதான் அந்த மேல்கொண்டு அன்மையும் வரப்போறது கோஷகாங்கிறது. அதனால என்னாச்சு, கபீர சப்தம் வந்து நதியில அன்வயிக்கும் காலத்துல வேணும்னா விசேஷமா இருக்கு. ஏன்னா அன்வயத்தை வச்சுட்டு தானே விசேஷ விசேஷண பாவம், அன்வயம் இல்லாமலே நீங்க மாட்டி எப்படி விசேஷ விசேஷமா சொல்றது? அதனால கபீர சப்தார்த்தம் நதி சப்தார்த்தத்துல போய் அன்வயிக்கும் பட்சத்துல கபீரன் பதம் விசேஷண பதம், அதுக்கப்புறம் உள்ள விபக்திக்கு சாதுத்வார்த்தத்துவம். ஆனால் தீரம்ங்கிற அர்த்தத்தை அதுக்கு நான் இப்ப கொடுத்தேன்னா லட்சணையா கொடுத்தேன்னா அப்ப இது விசேஷண பதமே இல்லை இல்லையா? அப்படி அப்படி இருக்கிறது இது எப்படி இந்த விபக்திக்கு அர்த்தம் இல்லைன்னு எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? அதனால இந்த யுக்தி செல்லாது, இதுவே விசேஷ பதமா இருக்கலாம். விசிஷ்ட போத சமயே கம்பீர பதஸ்த விசேஷண பதத்வேபி, விசிஷ்ட போதம்னா நதியில போய் விசேஷணமா அனுபவிக்கிற சமயம், விசேஷண பதத்வேபி விசிஷ்ட சம்பந்தி லக்ஷணா சமயே, விசிஷ்ட சம்பந்தியான அந்த தீரம் தீரே லக்ஷணா சொல்ற காலத்துல விசேஷ பதத்வா, அது விசேஷ பதமாயிடும் நீங்க சொல்ற மாதிரி இல்லை. இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு என்னன்னா, விசேஷண விபக்தி சாதுத்வார்த்தம்ங்கிறது நான் ஒத்துக்கலேங்கிறது, அதுக்கும் அர்த்தம் சொல்லித்தான் என்ன அர்த்தங்கிறத பார்ப்போம். விசேஷண விபக்தே சாதுத்வார்த்தகத்துவம் இத்தியபி அசம்பத்தம் அபேதார்த்தகத்துவஸ்ய நையாயிகைஹி பிரத்யேகம் அன்வயஸ்ய ச மீமாம்சகைஹி அருணாதிகரண சித்தஸ்ய ச அபிவகமா. நையாயிக மதத்திலையும் அபேதம் வருது விசேஷண விபக்திக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு, நீலேன கடேன ஜலமாகற அப்படின்னு சொல்றான். நீலேன கட்டேன, நீலத்துக்கு அப்புறம் எதுக்காக ஒரு திருத்திய, வெறும் சாதுத்வார்த்தம் இல்லை, அந்த நீல சப்தத்துக்கும் கடசப்தத்துக்கும் அபேதேன அன்வயம் இருக்குங்கிறது அந்த அபேத சம்பந்தத்தை காண்பிக்கிறதுக்காக ஒரே விபக்தி போடணும். அதனாலதான் சமானாதிகரணம் போடுற சமான விபக்திகமா பதப்பிரயோகம் பண்ற இடத்துல தான் ரெண்டுக்கும் அபேதம் தெரியுது. அப்ப என்னாச்சு, அந்த விசேஷண விபக்தி அபேதங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. நீ எப்படி அதுக்கு அர்த்தமே இல்லை வெறும் சாதுத்வார்த்தம் வாக்கியம் சாதுவாகிறதுக்காக நீ சொன்னது ஒத்துக்க முடியாத விஷயம். இது நையாயிக்கன் அவனுடைய நிலவு. மீமாம்சகன்ட்ட கேட்டால் வையாகரணங்கிட்டையும் சொல்லலாம், அவனும் என்ன சொல்லுவான், இது எல்லாமே காரக விபக்தி தான். அந்த அருணையா பிங்காட்சியா ஏகஹாயன்யா சோமம் கிரீணாதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இங்க வந்து நிறைய மூணு திருத்தியா இருக்கு பாருங்கோ, அருணயா திங்காட்சியா ஏகஹாயன்யா. நம்ம லோக ரீதியில நம்ம அர்த்தம் சொல்லிட்டு வரச்ச சவப்பாகவும் ஏகஹாயன்யா ஒரு வயசான ஆனதாகவும், அதே மாதிரி பிங்காட்சி அந்த மாதிரி ஒரு கண் இருக்கிறதாகவும் இருக்கிற ஒரு கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டியால கண்ணுக்குட்டியை கொடுத்து சோமத்தை வாங்கணும்னு சொல்றோம் இந்த வாக்கியம். அப்ப இங்க என்னாச்சு, இங்க மூணு திருத்தியா இருக்கு, கருணையா, பிங்காட்சியா, ஏகசாயம்யா. மீமாம்சகால அர்த்தம் சொல்றது என்ன பண்ணுவா தெரியுமோ, அருணையா கிரீணாதி, ஏகஹாயம்யா கிரீணாதி, பிங்காட்சியா கிரீணாதின்னு மூணையும் தனித்தனியா கரணமா அன்வயிச்சு விடுவான். அப்படி அன்வயிச்சுட்டு அப்புறம் பார்த்திக போதம் சொல்லி பரஸ்பரம் விசேஷ விசேஷன்னு சொல்லுவான். அந்த ஆறு அதுல என்னன்னா, கிரயம்ங்கிறது என்ன, ஒரு திரவியத்தை கொடுத்து அவன்கிட்ட இன்னொரு திரவியத்தை வாங்கறது, திரவிய வினிமையே. அங்கேருந்து சோமம் இவங்கிட்ட வரணும்னா இவன்கிட்டருந்து வேற ஒரு வஸ்து அதுக்கு பதில் அங்க போகணும். அப்ப இவன் இந்த மாட்டை கொடுக்குறான், அவன் சோமத்தை கொடுக்குறான், இதுதான் கிரயம், திரவிய வினிமயம். இவனோடது அங்க போகுது, அவனோடது இங்க வருது. இது திரவிய வினிமயம் பண்ணினா தானே கிரயம் பண்ண முடியும். அப்படின்னா ஏகாட்சி, பிங்காட்சி, பிங்காட்சி, ஏகஹாயணி, இதெல்லாம் திரவியத்தை சொல்றது, இதை கொடுத்து விடலாம். ஆனா ஆருண்யத்தை கொடுத்து என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும், ஆருண்யங்கிறது ஒரு கலர், இதை எப்படி கொடுக்க முடியும். அப்ப என்ன பண்றது, இது ஒரு திரவியத்தை வச்சுதான் கொடுக்க முடியும், வேறனே கொடுக்க முடியாது ஆருண்யத்தை. அப்ப எந்த திரவியத்தை எடுத்துக்கலாம், பக்கத்தில் ஏதோ ஒரு திரவியத்திலேன்னு சொல்றதுக்கு பதில் பார்ஷ்டிகான்மயம் சொல்லிட்டு அதே இடத்துல அந்த ஏகஹாயினு சொல்றதுக்கு பதில அந்த திரவியம் தான். பூர்வபக்ஷம் என்ன ஆகும், ஏகஹாயினி என்ன கலர்ல வேணாலும் எடுத்துட்டு போட்டோம், இந்த ஆருண்யத்துக்கு வேற ஏதாவது ஒரு சிவப்பு வஸ்திரத்தை கொடுத்தா ஆருண்யம் கொடுத்தா மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவான் பூர்வபக்ஷி. ஆனா சித்தாந்தி என்ன சொல்லுவான், பரஸ்பரான்மயம் ஒத்துண்டு அங்கு அன்மயம்னு சொல்லுவான். இப்ப எப்படி ஆச்சு, இதெல்லாம் வாஸ்தவத்துல எங்க திருஷ்டி, அதாவது லோக திருஷ்டியில இது விசேஷண விபக்தி தான். இது விசேஷண விபக்தியா இருந்தாலும் அதையும் காரக விபக்தியா வச்சுண்டு கரணமாக அனுபவிச்சிருக்கா இல்லையா. அப்ப என்னாச்சு, விசேஷணத்துக்கு அப்புறம் விபக்தி வந்தது அப்படின்னா அது ஒன்றும் அதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு இல்லை, அதுவும் காரக விபக்தி தான். வையாக்கரணாலும் இப்படிதான் சொல்றான், சரைஹி உஸ்திரைஹி அப்படின்னு வந்ததுன்னா உஸ்திரீரிவ, அது வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுவோமே, சரீர் உஸ்திரீவ, தீக்ஷ்ணேன பாணேன ஹதோவாதி அப்படின்னு சொல்றேன். இப்போ பானசப்தத்துக்கு திருத்தியை வந்தது நியாயம், ஏன்னா அதுதான் அவனுக்கு, அது அந்த கிரியைக்கு கரணமாக இருக்கு, சாதகத்தமும் கரணம், அதனால அது ரைட்டு. தீக்ஷ்ண சப்தத்துக்கு எதுக்காக திருத்தியை வரணும், நீங்க வியாக்கரணத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சூத்திரமும் கிடைக்காது, விசேஷணத்துக்கும் அதே மாதிரி விபக்தி போடணும்னு. நீங்க வந்து அப்புறம் சொல்ற எல்லிங்கம் எத்வச்சனம் யாத்த விபக்தி இதெல்லாம் இது ஒன்றும் அங்க பாணினி சொல்லிக் கொடுக்கல, அவர் சூத்திரத்துல கிடையாது. அப்ப எப்படி அங்க திருத்தியை வந்தது, அவர் என்ன பார்க்கிறார், தீக்ஷ்ணங்கிறது இப்ப என்னது, பானம் தானே, அதுக்கு விசேஷணம் சொல்றச்சே, ரெண்டு அபின்னம் இல்லையா. அப்ப பானம் கரணம்னு சொன்னா தீக்ஷ்ண சப்த அர்த்தம் கரணமா இல்லையா, கரணமே தான், அப்படின்னா கரண விபக்தி தான் போடணும், அதுதான் அபேதம். பானத்துக்கு கரணத்துவம் சொன்னால் அப்ப தீக்ஷ்ண சப்தார்த்தம் என்ன, தீக்ஷ்ணத்துவேன ரூபேன அந்த தீக்ஷ்ணங்கிறது எதை சொல்றது, அதே பானத்தை சொல்றது, தீக்ஷ்ணம் இன்னும் இல்ல அதே தான், அப்ப அதுவும் கரணம் தான் அந்த கிரியை. ஆக அங்கேயும் கரண திருத்தியா தான், கர்த்திருக்கரணையோ ஸ்திருதியாங்கிற சூத்திரத்தினாலதான் அங்க திருத்தியை வரணும், அதுக்கு தரி திருத்தியா விகாயக்கம் ஒண்ணும் இல்லை. அதனால அங்கேயும் வந்து கரணைய திருத்தியான்னு தான் சொல்லியிருக்கா, அது காரக திருத்தியா தான் வச்சுருக்கா. அதனால இந்த சாதுத்வார்த்தத்வாங்கிறது ரொம்ப அல்ப சமாதானம், அதை விட நையாயகம் கிட்ட கேட்டா அபேதார்த்தகத்வாத்துன்னு சொல்லுவான். மீமாம்சகன் கரண விபக்தியா தான் வச்சுருக்கான், அதுக்கு வியாக்கரணம் சரியா இருக்கு. அதனால இப்ப நீங்க ஒரு தோஷமும் சொல்ல முடியாது, வாக்கிய லட்சணாங்கிறது ஆனந்தமா சொல்லிக்கலாம். அதனால கபீராயாம் நத்யாம் கோஷாங்கிறது வாக்கிய லட்சணைக்கு உதாரணமா இருக்கட்டும், அங்க சொன்ன மாதிரி சத்தியஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறதையும் ஒரே லட்சண வாக்கிய லட்சணையை வச்சுட்டு அகண்டார்த்த போதத்தை சொல்லுவோம். இருபத்தி ரெண்டு 23 ஆமா அடுத்த வாரம்.